பெற்று அவர் அன்பு வழி சென்று புது வாழ்வு நாம் காணுவோம். அதை நிறைவாக நாம் வாழுவோம். நிறைவாழ்விது புது வாழ்விது, நிறைவாழ்விது புது வாழ்விது. நற்செய்தி ஒளியாக சமநீதி நெறியாக, நற்செய்தி ஒளியாக சமநீதி நெறியாக. இறை தந்தையில் அக மகிழ்ந்திட, இறையரசினில் இகம் மலர்ந்திட, இறையேசு அழைப்பேற்று அவர் அன்பு வழி சென்று புது வாழ்வு நாம் காணுவோம். அதை நிறைவாக நாம் வாழுவோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
இறையீசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தினுடைய 5வது ஞாயிறை நம்முடைய தாய் திருவையோடு இணைந்து நாம் சிறப்பித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நமக்கு கொடுக்கக்கூடிய மையமான சிந்தனை, நாம் ஒவ்வொருவரும் கடவுளை மாட்சிமைப்படுத்த வேண்டும் என்பதனை வலியுறுத்துகிறது. எப்படி நாம் கடவுளை மாட்சிமைப்படுத்த முடியும் என்கிற அந்த கேள்விக்கு நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அழகாக பதில் கொடுக்கிறார். ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும். கடவுளை அன்பு செய்வதன் வழியாக, சக மனிதர்களை அன்பு செய்வதன் வழியாக நாம் கடவுளை மாட்சிமைப்படுத்த முடியும் என்பதனை இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு எடுத்துரைக்கிறது. ஆகவே கண்ணில் காணக்கூடிய நம்முடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளையும் மற்றும் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களையும் நாம் உளமாற முழுமையாக அன்பு செய்து கடவுளை மாட்சிமைப்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு தேவையான அந்த மனப்பக்குவத்தையும் ஏற்ற சூழலையும் உருவாக்கி தாரும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட நமக்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நலவாழ்வு நோக்கி அழைத்து செல்வாராக.
ஆமென்.
ஆண்டவரே இறக்கமாயிரும், ஆண்டவரே இறக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மாட்சி உண்டாகுக உலகினிலே நன் மனதொருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை போற்றி படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இரக்கமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, பாஸ்கா மறைபொருளை எப்பொழுதும் எங்களை நிறைவேறச் செய்தருளும். இவ்வாறு புனித திருமுழுக்கினால் நேர் புதுப்பிக்க திருவுளம் கொண்ட நாங்கள் உமது பாதுகாப்பின் உதவியால் மிகுந்த பயன் தந்து நிலைவாழ்வின் மகிழ்ச்சிக்கு வந்து சேர அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோ.
ஆமென். முதல் வாசகம். திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அறிவித்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை திருவசனங்கள் 21 27 வரை. அந்நாள்களில் பவுலும் பர்னபாவும் லிஸ்திரா, இக்கோனியா, அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள். அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி, நாம் பல வேதனைகள் வழியாகவே எரியாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். பின்பு பிசிதியா வழியாக பம்பிலியா வந்தார்கள். பெருநகை நகரில் இறைவார்த்தையை அறிவித்த பின் அத்தாலியா வந்தார்கள். அங்கிருந்து கப்பலேறி அந்தியோக்கியா வந்தார்கள். அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள். இப்பொழுது அப்பணியை செய்து முடித்துவிட்டார்கள். அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும், அவர் பிற இனத்தவருக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
உம்ம ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர், ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். என் கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவே, என் கடவுளே உம்மை புகழ்ந்து ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும், உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள், அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள், உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவே, என் கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவே. மானிடருக்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள், உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு, உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவே, என் கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன்.
இரண்டாம் வாசகம். கடவுள் அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார். திருத்துதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம் அதிகாரம் 21, இறை வசனங்கள் 1-5 முடிய. யோவான், நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மன்னகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மன்னகமும் மறைந்துவிட்டன, கடலும் இல்லாமற் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாய் இருந்தது. பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். அது, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது, அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார், அவர்கள் அவருக்கு மக்களாய் இருப்பார்கள், கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார், அவரே அவர்களுடைய கடவுளாய் இருப்பார், அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார், இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது, முன்பு இருந்தவையெல்லாம் மறைந்துவிட்டன என்றது. அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியதாக்குகின்றேன் என்று கூறினார். மேலும், இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை, உண்மையுள்ளவை என எழுது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
இயேசுவை போற்றுங்கள், அல்லேலூயா.
போற்றுங்கள்.
ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா,
அல்லேலூ, 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 அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூ, 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 அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 இறைவசனங்கள் 31 33 மற்றும் 34 35 வரை. யூதாசு இறுதி ராவுணவின் அறையை விட்டு வெளியே போன பின் இயேசு, இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார், அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார், கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார், அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வர் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த அருமையான ஆண்டவருடைய நாளில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். உங்களை பார்க்குறதுல எங்களுக்கு சந்தோஷம். உங்களை நாங்கள் நேரடியாக பார்க்காட்டினாலும் இந்த தொலைக்காட்சி வழியாக நாங்கள் உங்களை பார்க்குறோம், நம்பிக்கை என்கிற ஒளி கண்கள் வழியாக. அதே போல் நீங்கள் எங்களை ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. இருந்தாலும் அந்த அன்புறவு என்பது நமக்குள்ளே கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் பல்வேறு விதத்தில் உங்களுக்கு நாங்கள் அதை அறிவித்து கொண்டே இருக்கிறோம். உங்களுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். நேற்றைய தினம் என்னுடைய பிறந்த நாள், அதுக்காக திருப்பள்ளியில் கேக்கெல்லாம் வெட்டி தீபன் ஃபாதர் போட்டிருந்தார். போன வருடம் அந்த பிறந்தநாள் சமயத்தில் எப்படி இருந்தேன் அப்படின்னு எனக்கு தான் தெரியும். மூச்சு விட முடியாமல் அந்த நேரம் தண்ணி குடிச்சிட்டே ஒரு பூசையை வச்சு, ஏன்னா நிறைய பேர் ஃபாதர் வந்து போய் சேர்ந்துட்டார் அப்படின்னு சொல்லி மெசேஜெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அந்த திருப்பள்ளியை அந்த சூழலில் வந்து மக்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உட்படுத்தப்பட்டேன். இருந்தாலும் அந்த பிறந்தநாள் அன்றைக்கி ஒரு பூசை வைக்கணும், அதை மக்களுக்கு ஒரு 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 நம்பிக்கையின் திருப்பலியாக நம்ம வைப்போமே அப்படின்னு வைத்து அந்த ஓராண்டை கொண்டாடுகிறோம். சில பேர் ஓராண்டுனோடையும் வயசு நினச்சிக்கக்கூடாது. நிறைய பேருக்கு ஒரே ஆவலாக இருக்குது, சாமியாருக்கு எத்தனை வயசு இருக்கும் அப்படின்னு. போன வருஷம் சொன்னேன் 19 20, இந்த வருஷம் வேணால் 29 வச்சுக்கலாம். எப்போதுமே நம்ம எண்ணங்கள் வந்து ரொம்ப குறைவாக, நம்ம நல்லதாகவே இருக்கட்டுமே. அதனால் நம்ம வயதுகளை கடவுள் நம்ம கணக்கிடுவதற்காக நமக்கு வைக்கலை. நம்ம எவ்வளவு காரியம், அதான் துவக்கு வரையில் ஃபாதர் சொன்னார், மாட்சிப்படுத்து. அந்த மாட்சிப்படுத்துகிற நிலையை தான் நம்ம யோசிக்கணும். ஒரு சகோதரி வந்து என்கிட்ட சொன்னாங்க, வயசானவங்க பெரியவங்க, அவங்க சொன்னாங்க, நான் ஆல்பர்ட்டு உனக்காக செவம் பண்ணி உன்னையெல்லாம் காப்பாற்றியிருக்கிறோம் அப்படின்னாங்க. அவர் சொன்னேன், நானும் ஒரு கொஞ்சம் கிண்டல் கேலியமாக நம்ம கொஞ்சம் பேசுவது உண்டு. அவங்ககிட்ட சொன்னேன், நான் நீங்கள் தான் அந்த ஆளா அப்படின்னு கேட்டேன். அவங்க என்ன ஆள் அப்படின்னு, ஆண்டவரை பார்க்கலான்னு பாதி தூரம் போயிட்டேன், காலை பிடிச்சி இழுத்தது கீழே, நீ தானம்மா அப்படின்னு. அந்த சிஸ்டருக்கு ஒரே சிரிப்பு வந்துருச்சு. அவங்க சிரித்து, அவங்களே காப்பாற்றி விட்டா ஜெபம் பண்ணி நீ வந்து இப்படி சொல்கிறியா அப்படின்னாங்க. நிறைய பேர் ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க, நிறைய பேர் பார்க்குறவங்கெல்லாம், ஃபாதர் நீங்கள் முடியாமல் இருந்த நேரத்தில் உங்களுக்காக ஜெபம் பண்ணோம் அப்படின்னு. கண்டிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பள்ளி நிறைய பேர் பார்ப்பீங்க, அதனால் உங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி செலுத்தி கொள்கிறோம். இங்கே கூட இப்போ என்னோட ரவி ஒருத்தவங்க இந்த திருப்பள்ளியில் பங்கெடுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்து அருங்குடிக்கு வந்து ஒரு 2 எனக்கு டெங்கு ஃபீவர் வந்துச்சு. அப்பையும் கொஞ்சம் அப்படியே ஜுரம் விடாமல் போயிட்டே இருந்தப்போ அவர் வீட்டிலேருந்து பப்பாளி கஷாயத்தை கொண்டு வந்து எனக்கு வாயில் ஊற்றாத குறையாக உட்கா குடிங்க ஃபாதர் குடிங்க, ரொம்ப ஜென்டிலாக பேசுவார் அவர், ரொம்ப அருமையாக பேசுவார் அவர், குடிங்க ஃபாதர் என்ன நான் குடிச்சிக்கிறேன், நான் நினச்சேன் சரி ஒரு போனோனே கீழே ஊற்றிடலாம், நான் வாயில் வைக்கவே முடியல அப்படி ஒரு கசப்பாக இருந்தது, நான் போனோனே ஊற்றிடலான்னு. அவர் ரொம்ப சின்ன பிள்ளை மாதிரி, இல்லை ஃபாதர் வீட்டுக்காரம்மா சொம்பு வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி குடிக்க வச்சு தான் வாங்கிட்டு போனார். அது ஒரு மூணு தடவை கொடுத்தாரு, அப்புறம் ஆள் சார் பாருங்கள் கடவுள் இந்த மாதிரி உதவாக்கரையெல்லாம் அவர் தன் கருவிக்கு பயன்படுத்தணும், அவர் கருவியாக பயன்படுத்தணும், அதுக்காக ஏதோ ஒரு ஆளை கொண்டு வந்து நம்மளுக்கு ஜபம் பண்ண வச்சு இந்த மாதிரி மறந்து ஊற்ற வச்சு நம்மளை காப்பாற்றி போடுறார். அதனால் உங்கள் முன்னாடி நின்று நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த அருமையான நேரத்தில் கடவுள் பாருங்கள் தான் கொடுத்த அந்த விடுத்த அழைப்பையும் கொடுத்த ஆசீர்வாதத்தையும் திரும்ப வாங்குறதில்ல, நம்மக்கிட்ட வேலை முடிகிற வரைக்கும் அவர் நம்மளை டைட்டாக வச்சுருப்பார், நம்ம அதை உணர்ந்து ஓடணும். எனக்கு அப்படின்னா உங்களுக்கு அப்படி, ஒருத்தரை எடுத்துக்கிறாரு ஒருத்தரை விடுறாரு, அப்படின்னா விடுறவங்க இன்னொன்று இங்கே உட்காந்துக்கிட்டு அவனை எடுத்துக்கிட்டார் அவன் பெரும் பாவியாக இருப்பான் போல இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம இன்னும் செய்ய வேண்டியது ஏதோ ஒன்று நம்ம செய்யாமல் வச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதனால தான் நம்மளுக்கு டைம் கொடுத்துட்ருக்கிறார். அதனால் இன்னும் நிறையா நம்ம ஓடணும், அதுதான் ஆண்டவருடைய திட்டம். அதுதான் ஃபாதர் தோகத்தில் சொன்னால் மாட்சிப்படுத்து. இன்றைக்கி நற்செய்தியை நம்ம பார்க்குற போது முதல் வாசகம் இரண்டாவது வாசகம் நற்செய்தி வாசகம் எல்லாமே அதனுடைய ஆழத்தை கொண்டு வருது, மாட்சிப்படுத்துறதுனுடைய ஆழத்தை அது மையப்படுத்துது பாருங்களேன். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு இந்த செய்திகளை கொடுத்து நமக்கு அதை உணர்த்துகிறார், மாட்சிப்படுத்துங்க. எப்படி மாட்சிப்படுத்துறது? நம்ம வந்து வெறுமையாக உட்கார்ந்துருக்கிறது மாட்சிப்படுத்துவது அல்ல, நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறது அதுதான். ஒரு கிறிஸ்தவன், நான் வந்து ஒரு கிறிஸ்தவன் திருமுழுக்கு வாங்கிட்டேன், என்னுடைய ரிஜிஸ்டரெல்லாம் பேர் எழுதியிருக்குது, பேப்டிசம் சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறேன், இதுதான் கடவுளுக்கு நீங்கள் மாற்றி கொடுக்குறதான்னா இல்லை, மற்றவங்களுக்கு இல்லை அந்த அடையாளம், நமக்கு இருக்குன்னா அடையாளம் பெற்றிருக்கிற நான் என்ன செய்வது, எப்படி இருப்பது? இப்போ ஒரு ஒரு இடத்துல ஒரு கலவரம் நடக்குதுங்க, ஒரு போலீஸ்கார் அதிகாரம் பெற்ற ஒரு போலீஸ்கார் இருக்கிறாருன்னா நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? இவர் அந்த இடத்துல அந்த கலகத்தை ஒடுக்கணும், அவர் முன்னின்று அதை செய்யணும், அப்படி தானே நினைப்போம். ஒரு வீட்டுக்காரங்க ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க, அந்த வீட்டுக்காரரே போய் அப்படி ஓரமாக நின்றுக்கிட்டு இருந்தாருன்னா, ஒரு கல்யாணத்துக்கு போனோம், வீட்டுக்கு அந்த வீட்டோட அப்பா அந்த அண்ணன் தம்பி எல்லோரும் ரோட்டில் நிற்கிறாங்க, அப்படியே அதை பார்த்துட்டு வந்து ஒருத்தர் சொன்னார், என்னங்க கல்யாணத்துக்கு போகிறேன் சொந்தக்காரன் வாசப்படியில் நின்று வான்னு கூப்பிடுவான்னு பார்த்தா எல்லாம் ரோட்டில் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னாங்க. ஸோ அதெல்லாம் பாருங்கள் ஒரு எதிர்பார்ப்பு. அப்போ யாருக்கு பொறுப்பு இருக்கிறதோ அவங்க செய்யணும், என்ன செய்யணுங்கிறது அடுத்தது நீங்கள் தான் தேடி பார்க்கணும். எல்லாத்துக்கும் இங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் கொடுக்க முடியாது இல்லை, அவர் என்ன கொடுக்குறாருன்னு நம்ம கேட்டுட்டு செயல்படணும், அதுதான் ஆண்டவர், அதுதான் மாட்சிப்படுத்துறது. முதல் வாசகத்தில் பாருங்களேன், அவங்க அந்தியோக்கியா ஆகிய பவுலும் பர்னபாவும் இந்த ஊர்களுக்கெல்லாம் போகிறாங்க, நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள், அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி. பாருங்கள் இந்த வொக்காபுலரியில் நம்ம எடுத்து வைக்கணும், எதுக்கு இந்த திருத்தூதர் பணி, இந்த இயேசு உயிர்த்த நாட்களில் திருத்தூதர் பணியிலிருந்து தான் எல்லா ரீடிங்கும் வந்த வாசம் முதல் வாசம் தான் வந்து. இப்போ இந்த திருத்தூதர் பணியை வாசிக்கும் போது நம்ம போனாங்கலாம் இஸ்ரேலாக போனார் இப்போனியாக போனார், நமக்கு என்னப்பா, நம்மகிட்ட கேள்வி நீ எந்த ஊருக்கு போன? நம்ம வந்து ஒரு பிரியாணி வாங்குறதுக்காக பல பேர் பல ஊர் தாண்டி போய் வாங்கிட்டு வரான் சொல்கிறாங்க. இங்கே அவர் வந்து பிரியாணி வாங்கணுன்னு அங்கே போய் வாங்கிட்டு வருவார், நல்ல சோறு சாப்பிடணுன்னு அந்த ஊருக்கு போய் சாப்பிட்டு வருவாங்க. பாருங்கள் இப்படிலாம் இருக்குது. ஆனால் நம்ம கடவுளுடைய காரியத்துக்கு நம்ம எந்த ஊருக்கு போயிருக்கிறோம், எத்தனை ஊர்களை சுற்றி வந்திருக்கிறோம், நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும். இன்றைக்கி நம்ம ஒரு சில வழிகள் வேதனைகள் வந்துட்டாலே நம்ம என்ன செய்கிறோம், உடனே உள்வாங்கிக்கிறோம், நத்தைகளை போல் ஸ்னெயில் பிஹேவியர் அப்படின்னு வாங்க, உடனே ஏதாவது ஒரு ரியாக்ஷன் வந்துருச்சா உடனே டபக்குன்னு உள்வாங்கிடும், நோ ஐ ஒன்ட் டூ, ஏன்னா கடவுளுடைய காரணம் யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்க. ஆமாம், காயப்பட்டு தாங்க கல்லடி, காய்க்கிற மரத்துக்கு தானே கல்லடி, காயப்படணும் இப்போ, பேர் கெட்டு போயிடும் பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம இயேசு இருந்திருந்தாருன்னா, இயேசுக்கு பேர் கெட்டு தான் போச்சு, இயேசு யார் அந்த நேரம் வந்து கிரீடம் வச்சு தாங்கினா சொல்லுங்கள் பார்ப்போம். இங்கே நம்ம நிறைய நேரம் நம்ம என்ன செய்கிறோம், எதுவும் வெளியில் போய் ஒம்ப கட்டி விடுவாங்க, பேரை கெடுத்துருவாங்க அப்படிங்கிறதுக்காகவே இன்றைக்கி நம்ம நிறைய பேர் என்ன செய்கிறோம், ஒரு பொய்த்தனமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோம், அதை ஆண்டவர் அருவருக்கிறார். தவறுகள் நடப்பது இயல்பு, எல்லாரும் நம்ம நீதிமான்கள் எல்லாரும் இல்லை, எல்லாரும் பாவிகள் தான், கடவுளுக்கு தெரியும். ஒரு புறம் பாவ இயல்பு இருந்துட்டு இருந்தாலும் ஒரு புறம் ஆண்டவரை மாட்சிப்படுத்தக்கூடிய செயலை நீ செய்துட்டே இருக்கணும், அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்கு வேதனை வரும், வேதனைகள் வழியாக இறையாட்சிக்கு உட்பட வேண்டும், இதுதான் வழிங்க. நீ வேதனை இல்லாமல் இறையாட்சிக்குள்ளே போகலாம்னா நீங்கள் கண்டிப்பாக போக முடியாது. ஒன்று, வாழும் பொழுதே நீங்கள் துன்பத்தை பர்பஸாக எடுத்து நன்மை செய்து நீங்கள் துன்பத்தெல்லாம் சந்தித்து நீங்கள் செத்தீங்கனாக்க உங்களை ஆண்டவர் இதெல்லாம் கணக்கில் வச்சு உங்களை கூட்டிகிட்டு போயிடுவார் பாஸ் மார்க் போட்டு. நீங்கள் எதுவுமே செய்யலை, நல்ல பிள்ளையாக இருந்திருக்கிறீங்க, ஆனால் இந்த மாதிரி நன்மைத்தனம் செய்து துன்பத்தை ஏற்கலைன்னா இறையாட்சிக்குள்ளே போக முடியாது, கதவு அடைச்சிருக்கும். அப்போ அந்த கதவு திறக்கணும்னா அந்த ஆத்மா அங்கே இருந்து சஃபர் பண்ணணும். அதுதான் உத்திரிக்க ஸ்தலம் அப்படி இப்படியெல்லாம் சொல்கிறோம். அதனால தான் கடவுள் இப்போவே சொல்கிறாரு, நீ இப்போவே இறையாட்சிக்காக நீ உன்னை கஷ்டப்படுத்திக்கோ, உழைச்சி துன்பத்தை ஏற்றுக்கொள். இந்த பயணத்தை தான் அந்த திருத்தூதர்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க,
தந்தை
அதை புரிஞ்சிக்கிட்டாங்க, பயணித்து காட்டினாங்க. இதெல்லாம் படிக்கும்போது இதெல்லாம் நமக்கு உணரணும். அவங்க என்ன செய்கிறாங்க பாருங்கள், நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். இப்போ நம்ம துன்பப்படும், சில பேர் துன்பத்தில் என்ன வாழ்க்கை அப்படின்னு நினைக்கும் போது நம்ம சொல்லணும், இல்லை இல்லை கவலைப்படாது, இந்த துன்பம் நீயா போய் எடுத்துக்கிட்டது, நீ நன்மை செய்ய போனதுனால வந்தது, நம்பிக்கையோடு போ. இப்போ திருமணம் நடக்குது, திருமணத்தில் கணவன் மனைவி எதிர்பார்த்த மாதிரி இல்லை, பட் நம்ம என்ன செய்யணும், ஒருவரொருவரை ஏற்று அன்பு செய்து அவங்க குறையை நீங்கள் தாங்கி வாழும்போது அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், ஊக்குவிக்கணும். உன் புருஷன் குடிக்கிறானா, அவனை என்ன இப்படி இப்படி ஒரு குடிகாரனை கட்டி வச்சு விட்டாங்களே, உனக்கு அவன் தூங்கும் போது கதையை முடிச்சு விட்ரு, அதை சொல்கிறதுக்கு நம்ம இருக்கிறோம். பாருங்கள் திருத்தூதர்கள் என்ன செய்தாங்க, அதை திருச்சபையில் ஊக்குவித்தார்கள், அந்த துன்பத்தில் விடாத, அவனை காப்பாற்று, அவனையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும். இன்றைக்கி ஊக்குவிக்கிற அந்த பண்பு நலன் குறையுது பாருங்கள். அப்போது அதுக்கு தான் திருச்சபையில் மூப்பர்களை தெரிந்தெடுத்து நோன்பிருந்து, இன்றைக்கி உபவாசம் எத்தனை பேர் நம்ம இருந்து ஜெபிக்கிறோம் கடவுள்கிட்ட, பாருங்கள் அவங்க செய்திருக்கிறாங்க, நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். இத்தனை விஷயம் பாருங்களேன், எத்தனை காரியத்தை அவங்க செய்திருக்கிறாங்க. இப்படியெல்லாம் செய்து பாருங்கள், அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி, அப்போ ஒரு திருச்சபையை கூட்டுறாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு ஒரு திருமணம், ஒரு வைபவம் அல்லது இறப்பு எதுவாக இருக்கட்டுமே, நம்ம ஒரு 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 மக்கள் கூட்டம் கூட்டி இருக்குது பாருங்கள், திருச்சபை கூடி வருதுங்க அந்த நபருக்காக, ஒரு புதுநன்மையாக அந்த பிள்ளைக்காக ஜெபிக்க கூடி வருது, திருமுழுக்கா அது கை குழந்தை அதுக்கு என்ன தெரியும், ஆனாலும் நம்ம எல்லோரும் கூடி வரோம். இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம வீட்டில் விசேஷம்னா கூடி போகிறோம், நேராக சோறு திங்க போயிட்டு அப்படியே போய் 10 ரூபா பணத்தை தூக்கி போட்டுட்டு சோறு தின்னுட்டு வரோம். கண்டிப்பாக அப்படிலாம் செஞ்சிங்கன்னா சாபம். திருச்சபை கூடணும், நீங்கள் திருச்சபையில் ஒரு அங்கத்தினராக கூடி நிற்கணும், அதுதான் பூசைக்கு போகணும், அந்த பிள்ளைக்காக முதல்ல ஜெபிக்கணும். இதுதான் நம்மளுடைய நம்மளுடைய வாழ்வு முறை, இதுதான் கடவுள் விரும்புகிற முறை. பாருங்கள், கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தவருக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள். அவங்க எப்படி அவங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்தாங்க, நீங்கள் 4 பேரை பார்த்தா தானே பகிர முடியும், எல்லாரும் போய் போய் இன்றைக்கி உடச்சிக்கிட்டோம் ஒழிஞ்சிக்கிட்டோம்னாக்க நம்ம தமிழ் மக்களுடைய இனமெல்லாம் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல். திரும்பத்தில் வெளிநாட்டு கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்கன்னாக்க அவங்க அங்கேருந்து ஆர்டர் பண்ணி பொக்கே அனுப்பிச்சுருவாங்க, பொக்கே வந்து பொக்கே கொடுக்குறவனுக்கு அவனுக்கு சம்மந்தமே இருக்காது, அவன் வந்து ரொம்ப ராயலாக வந்து பொக்கே வச்சுட்டு போயிடுவாங்க. பாருங்கள், உணர்வு இருக்காது. அப்போ உணர்வை வெளிப்படுத்த வேண்டிய ஒருத்தர் அங்கே உட்காந்துருப்பாங்க, இது இதுதான் திருச்சபையினுடைய பண்பு நல்லதா, இல்லை இது இல்லை, அது ஒருத்தவங்க செய்கிறாங்கன்னா அது சரியாக இருக்க முடியாது, அது தவறு, நம்ம மாற்றணும். சுயநலத்தினுடைய அடையாளங்கள் எல்லாம் தூக்கி வெளியில போடணும். இப்போ பாருங்கள், இந்த ஆண்டவர் எதை சொல்லி முடிக்கிறார் இந்த நட்சத்திரம்னா, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள், ஒருவர் ஒருவரையே அன்பு செய்து கொள்ளுங்கள். அஃப்கோர்ஸ் செல்ஃப் லவ் கண்டிப்பாக வேணும். அப்போ செல்ஃப் லவ்வே முழுமையாக இருக்கக்கூடாது, ஒருத்தர் தன்னை அன்பு செய்ய முடியாதவன் எப்படி அடுத்தவங்களை அன்பு செய்வான். அப்போது ஒரு அன்பு அப்படிங்கிறது அடுத்தவங்களுக்கு போகணும், அதுதான் அன்பு. அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு அன்பு வந்து வெற்று அன்பு. ஆண்டவர் அதை தான் கொடுத்து, நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். இப்போ இந்த அன்பு, இந்த கட்டளைக்கு விரோதமாக யார் எங்கே நின்னாலும் அவங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லை, அவங்களால மாட்சி கிடைக்காது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, யூதாஸ் வெளியில் போனது போல் உங்ககிட்ட இருக்கிற தீமை வெளியில் போகணும், அப்போ தான் கடவுள் மாட்சி அடைவார். நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட எண்ணங்கள், சுயநலங்கள், நான் போகணுமா, நான் போய் இதை செய்யணுமா, நான் போனால் தான் நடக்குமா, நான் முன்னாடி நின்ன, நீங்கள் போய் முன்னாடி நில்லுங்க. நான் ஒரு காரியம் ரொம்ப வருத்தமாக ஃபீல் பண்ணுறது என்னுடைய குருத்துவ வாழ்க்கையில், நீங்கள் நிறைய பேர் திருமணம் அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா 10 சாமியார் வரணும் அப்படின்னு கூப்பிட்ருவாங்க, தெரிஞ்ச சாமியார் தெரியாத சாமியார் எல்லாத்தையும் கூப்பிட்ருவாங்க. அதில் வேதனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாலி கட்டுற நேரத்தில் அந்த குருக்கள் எந்திரிச்சு வரமாட்டாங்க. ஒரு வாசகம் வாசிங்கன்னா நீ போய் வாசி, பிரசங்கம் நீ வை, நீ வை, நீ வை, கூவிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு அது ஒரு வேதனையான விஷயமாக இருக்குது. ஒரு 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 வழிபாடு, ஒரு திருமணம், ஒரு நிறைவாக நடக்கணும் அப்படின்னா அதுக்கு குறை நான் குருக்களை நான் சொல்ல மாட்டேன். ஏன் நீ பத்து சாமியாரை ஏஜென்ட் மாதிரி நீ கூப்பிட்ற? ஏன் பத்து சாமியார் வந்தால் தான் கடவுள் நான் வருவேன்னு சொன்னாரா? தயவுசெய்து நீங்கள் பெருமை காட்ட விரும்புகிறீர்கள் இந்த இடத்துல, அது உங்களுடைய வாழ்க்கைக்கு பெரிய சாபமாய் மாறுகிறது. அதனால தான் சொல்கிறோம், நீ நல்ல குருக்கள் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கூப்பிடுங்க. பத்து பேர் இல்லை, ஐம்பது பேரை கூட கூப்பிடு. எல்லாரும் தெரிஞ்சவங்களாக இருக்கணும், உன் வீட்டின் மீது அக்கறை உள்ளவங்களாக இருக்கணும். அந்த திருப்பள்ளி வைக்கும் போது ஒரு ஆவலோடு வைக்கணும். இங்கே நாங்கள் பூசை வச்சுட்டு இருக்கும் போது அங்கே ஒரு பேசிக்கிட்டு உங்கள் பிள்ளைங்களுக்கு தாலி கட்டும் போது அங்கே உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது எப்படி அது ஆசீர்வாதம் மாற முடியும்? அப்போ சாபத்தை நீயே இன்விடேஷன் கொடுத்து கூப்பிட்டுருக்குற. அது இங்கிட்ட இருந்தாலும் சரி, அங்கிட்ட இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரே லாஜிக் தான். அதனால தான் சொல்லுகிறோம் பிள்ளைகளை, நீங்கள் அளவீடு செய்கிற காரியம் பல நேரத்தில் தப்பாக இருக்குது கடவுளுடைய காரியத்தில். அதனால் கூட்டம் சேர்க்குறதெல்லாம் நீங்கள் நினச்சி நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒரு சில நேரத்தில் தவறை நீங்களே வருவித்து கொள்கிறீர்கள். அதனால தான் பாருங்கள், இந்த அன்பினுடைய ஆற்றல் எப்படி இருக்கணும், கொடுக்கறதா இருக்கணும். கடவுளுக்கு கொடுக்கறது, மயிலாருக்கு கொடுக்கறது. அப்போ இந்த ஆசீர்வாதமான காரியங்களை நம்ம மறந்து விடாதபடி இப்படியெல்லாம் செய்கிற போது தான் கடவுளுடைய அந்த விண்ணகத்தினுடைய அபிஷேகம் வருதுன்னு ரெண்டாவது வாசகம் சொல்லுது பாருங்கள். இப்படியெல்லாம் பாருங்கள், புதியதொரு விண்ணகம் புதியதொரு மண்ணகத்தை கண்டேன். முன்பு இருந்த விண்ணகம் மண்ணகம் மறைந்து விட்டன, கடலும் இல்லாமல் போயிட்டு. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்களுக்கு கடல் அப்படின்னா அது ஒரு சஃபரிங், அது ஒரு தீமை. அது இயேசு அதனால தான் அது மேலே நடந்து வராரு அப்படியெல்லாம் காட்டப்படுது. இயேசு தீமையை வென்றவர், அதன் மேல் ஆட்சி செலுத்துகிறவர். அப்போ இந்த கடல் இல்லாமல் போயிட்டு. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாக இருந்தது. அப்போ இந்த விண்ணரசு விண்ணகம் புதிய விண்ணகம்னா என்ன? அது நம்மளாம் சேர்ந்து கட்டி வச்சிருக்கிறோம் பாருங்க, அதுதான். அப்போது இது அணி செய்து கொள்வது. நம்ம அணி செய்கிற போது இந்த விண்ணகம் இந்த இடத்துல அமைக்கப்படுது. அந்த இடத்திலிருந்து விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது, அவர்கள் நடுவே குடியிருப்பார், அவர்கள் அவருக்கு மக்களாயிருப்பார்கள், கடவுள்தாமே அவர்களோடு இருப்பார், அவரே அவர்களுடைய கடவுளாயிருப்பார், அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார், சாவு இராது, துயரம் இராது. இதெல்லாம் எப்போ நடக்கும்? நாம் ஆண்டவர் சொல்கிற அந்த விண்ணகத்தை இந்த இடத்துல உருவாக்கி நீங்கள் ஒரு அபிஷேகத்துக்குரிய அடையாளமாய் நிற்கிற போது கண்டிப்பாக ஆண்டவர் அந்த தளத்துக்குள்ளே நிற்கிற பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். இல்லை நான் வந்து கூட்டத்தில் ஒரு ஆள் அப்படி நின்றுட்டு அப்படியே போயிடுவேன் அப்படின்னா இல்லை. ஒரு வீட்டில் விசேஷம், ஆள் இல்லையா, முன்னாடி போய் இறங்கி நின்று செய்யுங்க. அந்த வீட்டுக்குள்ளே அந்த திரு அவையினுடைய அந்த வல்லமையை காட்டுங்க, இணைந்து செயல்படுங்க. அப்படி செய்கிற போது இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே நம்ம ரெண்டு விதத்திலையும் செயல்படணும், ஒன்று குடும்பம் சார்ந்த, உலகம் சார்ந்த, இன்னொன்று ஆத்மா சார்ந்த. ரெண்டையும் இணைத்து செயல்படுகிற போது கடவுள் கண்டிப்பாக இந்த வாக்குறுதி வாக்களிக்கப்பட்ட இந்த வார்த்தையினுடைய அபிஷேகங்கள் கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறோம். நாம் அதுக்குள்ளே ஒருத்தராக நின்று நானே இறையாட்சிக்குள்ளே விண்ணகத்தினுடைய அடையாளமாக நிற்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் இன்னொரு விண்ணகத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணீரோடு நிற்கிற ஒரு பிள்ளையினுடைய கண்ணீரை துடைக்கிற ஒரு ஆற்றலாக நான் நிற்கிறேன் அப்படின்னா நான் தான் விண்ணகம், ஐ ஆம் த ஹெவன். அந்த நபர் வந்து கையெடுத்து கும்பிட்றாங்க. நான் வந்து பிறந்த நாளெல்லாம் கொண்டாட விரும்புறதில்லை. நான் சொல்கிறது ஒரே ஒன்று தான், நாம் சாவுறப்போ நாலு பேர் நம்மளை கொண்டாடணும். அதுதான் விண்ணகத்தினுடைய அடையாளம். இன்றைக்கி நாம் அது சொல்லுவாங்க இல்லைங்களா, பிறக்கிற போது நம்ம அழுதுகிட்டே பிறப்போம், நாம் சாகும் போது நாலு பேர் நமக்கு பின்னாடி நின்று அழுவணும். அதுதான் விண்ணகத்தினுடைய அடையாளம். விண்ணகத்தின் பிள்ளையாக இவர் இருந்திருக்கிறார். இவர் இருந்த இடத்துல ஒரு இறையாட்சி அமைக்கப்பட்டிருந்தது. அங்கே ஒரு புதிய விண்ணகம், அங்கே அழுகை இல்லை, மகிழ்ச்சி, துக்கம் இல்லை. இப்படிப்பட்ட இந்த நிலைக்கு தான் கடவுள் நம்மளையெல்லாம் பேர் சொல்லி அழைச்சிருக்கிறார். ஆகவே நாம் என்ன செய்கிறோம், நாம் துன்பப்பட்டாலும் அடுத்தவர் மகிழணுங்கிற மனநிலை எங்கே இருக்கிறதோ அவர்கள் விண்ணகத்திற்கு அடையாளமான சாட்சியாக நிற்கிறாங்க. இந்த அருமையான நாளில் சிந்தித்து பாருங்கள், நாம் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகமான பிள்ளைகளாய் ஓடி கடவுளை வெற்றியடைய செய்ய. உங்கள் நடுவே விண்ணகம் இருக்கிறதுன்னு சொன்னாலையா, அரியணை இருக்கிறது. அந்த அரியணையை நாம் தான் உருவாக்கி தரணும் கடவுளுக்கு. அதுக்கு தான் கடவுள் நம்மளை நம்பி திருமுழுக்கு கொடுத்து நம்மளை நிப்பாட்டி வச்சிருக்கிறாரு. வெறுமையான ஒரு அடையாளமாக எங்கேயோ நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்ப்பதற்காக அல்ல, இறங்கு செயல்படுவோம், ஆண்டவருடைய தளத்தில் நின்று போராடுவோம், வெற்றியடைவோம், கடவுளுக்கு வெற்றியை மாட்சியை கொடுப்போம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.
நம்பிக்கை அறிக்கை.
எல்லாவற்றையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார் தந்தை மகன் துய ஆவியரார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன் தூய ஆவியின் வல்லமையார் இறை மகன் நமக்காய் மனிதரானார் கண்ணே மறியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன் காத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார் சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் இறப்பின் மீது வெற்றி கொண்டார் பிண்டகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார் உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார் தூய ஆவியாரை நம்புகிறேன் பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன் பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைந்திடுவே திரு அவை உரைப்பதை நம்புகிறேன் புனிதர்கள் உறவை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன் கோதுமை மணிகள் மண்ணில் மடிந்து பலன்கள் தந்திடுமே மணியும் மணிகள் விண்ணில் பிறந்து என்றும் வாழ்ந்திடுமே கோதுமை மணிகள் மண்ணில் மடிந்து பலன்கள் தந்திடுமே மடியும் மணிகள் விண்ணில் பிறந்து என்றும் வாழ்ந்திடுமே
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே என்னுடைய உங்களுடைய இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள்
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக
இறைவா இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறையியல்வில் பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகிறோம் அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கி கொள்ள செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ
ஆமென்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக
இதை எங்களை மேலே எழுப்புங்கள்
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி
அது தகுதியும் நீதியும் மானதே
ஆண்டவரே எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை என்ன மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலியில் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பிடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்கு அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவோமாக.
தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுணவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.